சம்பந்தமான ஒரு ஒரு சுருக்கமான ஒரு அறிமுகம். ஏன் முஸ்லிம்கள் ஸ்பெயினை கைப்பற்ற வேண்டும் என்பது சம்பந்தமாக நாங்கள் பார்ப்போம் சொன்னா, அதாவது உமையா கிலாபத்துடைய உமையா கிலாபத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னாடி குலபா ராசிதர்கள் ஆட்சி காலம், அதுல அதாவது முஆவியா ரதியல்லாஹுனுடைய அந்த ஆட்சியிலிருந்து தான் உமையா கிலாபத்து கணிக்கப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த உமையா கிலாபத்தை நீங்க எடுத்து பார்ப்பீங்கன்னு சொன்னா, உண்மையிலே இஸ்லாமிய வரலாற்றில் மிகப்பெரிய வெற்றிகள், இஸ்லாம் உலகின் மூளை முடுக்கெல்லாம் போய் சேருவதற்கான மிகச்சிறந்த படைநகர்வுகளையும் திட்டங்களையும் முன்வைத்தவர்களில் உமையாக்களுடைய பங்களிப்பு வந்து இன்றியமையாத ஒன்று என்று சொல்லலாம். அப்ப இந்த உமையாக்களுடைய இந்த கிலாபத்தின் போதுதான் ஆப்பிரிக்காவுடைய வடப்பகுதி, வட ஆப்பிரிக்கான்னு சொல்வார்கள், இது முழுக்க கைப்பற்றப்படுகிறது. கைப்பற்றப்பட்டு அதில் இடைக்கிடையே ஆட்சி தளம்பல்கள் வந்து அங்கே போகின்ற போது அந்த கைப்பற்றிய தளபதிகள் சரியான சில கட்டமைப்புகளை செய்யாத காரணத்தினால பல சமயங்களில் ஆட்சியில் இல்லாமல் போய் அங்குள்ள மக்கள் மதம் மாறி இப்படியெல்லாம் நிறைய பிரச்சனைகள்லாம் வந்துச்சு. இப்போ இந்த பருவத்தில் தான் இந்த வட ஆப்பிரிக்காவை கைப்பற்றின முஸ்லிம்கள் இந்த தெற்கு பக்கமாக வாரதாக இருந்தால் மிகப்பெரிய ஒரு பாலைவனம் சூடான், அதை போல அது எல்லாத்துக்கும் சஹாரா பாலைவனம் அந்த பக்கம் தான் இருக்குது. அப்ப எனவே முஸ்லிம்களுடைய அதாவது படை நகர்வுல முன்னெடுப்பு என்னன்னு சொன்னா, மக்கள் இருக்கிற தேசங்களை தான் கைப்பற்றுவாங்க. என்னத்தை கைப்பற்றுறது? கனிமத்தோ அல்லது ஏனைய விஷயங்களுக்கு அப்பால் இஸ்லாத்துடைய செய்தியை கொண்டு செல்வது. ஜிஹாதுல வந்து அதாவது ஜிஹாது தலபு ஜிஹாது தஃப் என்று சொல்லி ரெண்டு சொல்வார்கள். ஒன்று நமக்கு எதிராக வருகின்ற போது அதுக்கு தற்காப்பு நடவடிக்கையை மேற்கொள்வது ஜிஹாது தஃப். அதே போல இஸ்லாத்துடைய செய்தியை கொன்று செல்வது, அடுத்த சமுதாயத்தை கொன்று செல்வது ஜிஹாது தலபுன்னு சொல்வார்கள். இதுக்கு முன்னர் ஒரு விஷயத்தை சொல்லணும், முஸ்லிம்கள் அதாவது இந்த ஐரோப்பாவை கைப்பற்ற போறதுக்கு முன்னாடி ஐரோப்பாவுடைய நிலம் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா, பல மாதிரி பல விஷயங்களை சொல்வார்கள். அதிலும் குறிப்பாக ஐரோப்பா மக்கள் வந்து படிப்பறிவு இல்லாதவர்களாக, சாதாரண அவங்களுடைய இயல்பு வாழ்க்கையிலே நாகரிகம் தெரியாதவர்களாக, மிக மோசமான கலாச்சார அதாவது வீழ்ச்சி அங்கே காணப்பட்டதை பார்க்கிறோம். அவங்கள்ட்ட அறிவும் இல்லை, பண்பாடு இல்லை. எந்த அளவுக்குன்னு சொன்னா, அவர்கள் வருடத்தில் ஒரு தடவை தான் குளிப்பார்களாம். அந்த அழுக்கோடு இருப்பதை வந்து அது அவங்களோட அவங்களுக்கு ஒரு பறக்கத்தாக அந்த மக்கள் நம்பியிருந்தார்கள். இன்னும் சொல்ல போனா, இந்தியாவில் காணப்பட்ட இந்துக்கள்கிட்ட காணப்பட்ட உடன்கட்டை எறிதல், ஒருத்தர் மரணிச்சிட்டார்னு சொன்னா அவருடைய மனைவியும் சேர்ந்து அந்த ஆளோட எரிஞ்சிடணும் என்ற மாதிரியான இப்படி இன்னும் நிறைய மிருகத்தனமான சில வழிமுறைகள் எல்லாம் அங்க இருந்துச்சு. ஆனா கிறிஸ்தவ மதம் இருந்துச்சு, கிறிஸ்தவ மதம் அங்க இருந்துச்சு. ஆனா அந்த மதம் சொல்லக்கூடிய அமைப்பில் அந்த மக்கள் மத்தியில செல்வாக்கு செலுத்தவும் இல்லை, அந்த மதத்தை பிரச்சாரம் செய்யக்கூடியவர்கள் அந்த அமைப்பில் தாவா செய்யவும் இல்லை. அது இல்லாம இது அந்த மக்களுடைய பண்பாட்டு விஷயமாக இருந்தாலும், அடுத்ததாக அங்கு ஏற்றத்தாழ்வு வர்க்கரீதியான வேறுபாடு இருந்துச்சு. நிலப்பிரபுத்துவம் காணப்பட்டது, அரசர்கள் நிலப்பிரபுகள், அதுக்கு அடுத்தபடியாக கிறிஸ்தவ பாதிரிமார், இவங்க எல்லாருமே மூன்று பேரும் கூட்டாக சேர்ந்து கொண்டு வளம் குறைந்த மக்களை வந்து அடிமைப்படுத்தி சுரண்டி சொந்த நிலத்தையே அடுத்தவருக்கு கொடுத்து அந்த சொந்த நிலத்திலேயே அடிமையாக வாழக்கூடிய அமைப்பில் தான் அந்த மக்களுடைய இயல்பு வாழ்க்கை காணப்பட்டது என்பதை பார்க்கிறோம். இது அந்த ஐரோப்பாவுடைய முதலாவது நிலை. இப்ப முஸ்லிம்கள் ஏன் இந்த ஸ்பெயினை வெற்றி கொண்டாங்க என்பதை நம்ம பார்ப்போம்னு சொன்னா, நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல கிழக்கு அதாவது வடஆப்பிரிக்காவை கைப்பற்றியவர்கள் அடுத்ததாக அவங்களுக்கு முன்னால் இருக்கிறது ஏண்டா, அதாவது வட ஆப்பிரிக்காவுடைய கரையோரம் இங்கால வந்து நீங்க பார்க்கலாம் அத்லாந்திக் சமுத்திரம், இந்த பக்கம் வந்து மெடிட்டரேனியன் சீ அதாவது மத்திய தரைக்கடல், இதனுடைய சவாஹில் எல்லாமே கரையோரங்கள் எல்லாமே கைப்பற்றப்பட்டாச்சு. கைப்பற்றப்பட்டு சில சில பகுதிகள் மாத்திரம் சில மன்னர்களுடைய கையில் இருந்தாலும் பெரும்பாலான பகுதி முஸ்லிம்களுடைய கைப்பற்றப்பட்டாச்சு. இப்ப இதுல இந்த அந்தலூசுக்கு போறதுக்கான புவியியல் ரீதியான எல்லா இதையும் நீங்க எடுத்து பாப்பீங்கன்னு சொன்னா, நீங்க வடஆப்பிரிக்காவை எடுத்து பாப்பீங்கன்னு சொன்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய மகரிப் மொரோக்கோன்னு சொல்வார்கள், இது கைருவான். இந்த வடஆப்பிரிக்கா மொரோக்கோக்கும் ஸ்பெயினுக்கும் இடையில் இருக்கக்கூடிய கடல் அதாவது தூரம் வந்து வெறும் 12.8 கிலோமீட்டர் தான். அதை நீங்க பார்த்தா ஒரு சின்ன நிலப்ப ஒரு கோடு போல இருக்கும், அதுக்கு அந்த அந்த நீரிணைக்கு வந்து அதாவது தாரிக் நீரிணை என்று சொல்வார்கள். இதை எடுத்து பாத்தீங்க சார், 12.8 கிலோமீட்டர் தான். அடுத்தது இந்த படத்தளபதி இதை வெற்றி கொள்வது முஸ்லிம்கள் வெற்றி கொள்வதற்கான காரணம் இந்த பகுதியெல்லாம் கைப்பற்றப்பட்டாச்சு. இப்போ அடுத்த பக்கம் ஒரு சின்ன கடல் பிராந்தியம் தான் இருக்குது, பெரிய ஒரு நிலப்பரப்பு இருக்குது. அந்த பகுதியில் நாங்கள் என்ன செய்வோம், போய் இந்த இஸ்லாத்துடைய தூதை கொண்டு செல்வோம் என்ற ஒரு எண்ணம் தான் முஸ்லிம்களுடைய இந்த படையெடுப்புக்கு காரணமாக இருந்தது என்பதை நாங்கள் பார்க்கலாம். அடுத்தது எப்போது இது கைப்பற்றப்படுகிறது, இந்த ஸ்பெயின் கைப்பற்றப்பட்டதுக்கான காரணி என்ன, என்ன காலம் என்று சொல்லி நம்ம எடுத்து பார்ப்போம். சொன்னா உமையா ஆட்சியிலே வந்த ஹலீஃபா வலிது பின் அப்துல் மலிக் இவருடைய ஆட்சியிலே அரைவாசி பகுதியில தான் இந்த ஸ்பெயினுக்கான படை நகர்வு மேற்கொள்ளப்படுகிறது. யார் இந்த படை நகர்வை முன்னெடுக்கிறாங்கன்னு சொன்னா மூசா பின் நுசைர் ரஹிமஹுல்லா, ஒரு தாபை, மிகப்பெரிய ஒரு மிகச்சிறந்த ஒரு தாபை. இவருடைய வரலாற்றிலே நம்ம பார்ப்போம்னு சொன்னா சுமார் 75 வயது வரைக்கும் வடஆப்பிரிக்காவெல்லாம் வெற்றி கொண்டு அங்க ஏற்பட்ட புரட்சிகளையெல்லாம் தனது தந்திரபாயத்தின் மூலமாக அடக்கினது மாத்திரமல்லாம இவர் ஸ்பெயினை வெற்றி கொண்டதுக்கு வழிநடத்திய படை என்பது முழுக்க முழுக்க வடஆப்பிரிக்காவிலே உள்ள புதிதாக இஸ்லாத்தை ஏற்ற பர்பர் இனம் என்று சொல்லக்கூடிய மக்களை தான் இவர் வழிநடத்தினார். அந்த மக்களை நீங்க எடுத்து அவங்க வரலாற்றை எடுத்து பாப்பீங்கன்னு சொன்னா உக்குமத் இப்னு நாஃபி என்ற பட தளபதியால இந்த வடஆப்பிரிக்கா கைப்பற்றப்படுது. அதுக்கு பின்னாடி வந்த சில பலகீனங்கள் காரணமாக அந்த மக்கள் என்ன செய்யறாங்க, இஸ்லாத்தை விட்டுலாம் மதம் மாறி முஸ்லிம்களுக்கு எதிராக கிளர்ச்சி செஞ்சு புரட்சியெல்லாம் செஞ்சு இப்படி பெரிய அதாவது ஒரு குலப்படியான நிலையில தான் இந்த வடஆப்பிரிக்காவை கைப்பற்றின மூசா பின் நுசைர் என்ற ஒரு தளபதி. இவர் வடஆப்பிரிக்காவை முழுக்க கைப்பற்றி தனது கட்டுப்பாட்டுகளை கொண்டு வந்த பின்னர் அதுக்கு பின்னாடி இவர் தான் என்ன செய்யறாரு, இந்த ஸ்பெயினுக்கான படை நகர்வை முன்னெடுப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்றாரு. ஏன் இந்த முயற்சி அவர் மேற்கொண்டாரு, எப்படி மேற்கொண்டாருன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி யார் இந்த மூசா பின் நுசைர், அவருடைய வரலாற்றை நம்ம எடுத்து பார்ப்போம்னு சொன்னா இவருடைய வீரத்துக்கு என்ன காரணமா இருந்துச்சு நம்ம எடுத்து பார்ப்போம்னு சொன்னா ஒரு அருமையான ஒரு வரலாறு தான் இவருடைய வரலாறு, ஒரு வீர வரலாறு. இவருடைய மூசா பின் நுசைர் ரஹிமஹுல்லா அவர்கள் ஒரு தாபி. இவருடைய தகப்பனார், இவருடைய தந்தை நுசைர், இவர வரலாற்றை நீங்க எடுத்து பாப்பீங்கன்னு சொன்னா இவர் அதாவது ஹிஜ்ரி 12 நடைபெற்ற அதாவது பாரசீகர்களுக்கு எதிராக நடைபெற்ற ஐநுத்தம்ர் என்ற யுத்தத்தின் போது ஹாலித் பின் வலீத் ரதியல்லாஹு அன்ஹுவுடைய தலைமையில நடைபெற்ற இந்த ஐநுத்தம்ர் என்ற யுத்தத்தில் இவர் சிறுவனாக அதாவது ஒரு கைதியாக பிடிபடுறார். யாரு, நுசைர். நுசைர் பிடிபடுறார். இந்த நுசைர் பிடிபட்டதோட இவர் சிறுவர், ஆனா இவர் நல்ல கிறிஸ்தவ மதத்தை பத்தி ஒரு அறிவு இவர்கிட்ட இருந்துச்சு. இவர்கிட்ட இஸ்லாம் எடுத்து சொல்லப்படுகிறது. இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றார். எப்படி கிறிஸ்தவ மதத்தில் அவருக்கு ஈடுபாடு இருந்துச்சோ அதே போல என்ன செய்யறாரு, இஸ்லாத்தை இவர் படிக்கிறார். மன்னர்கள் அந்த பெரிய நல்ல அரச தல படை அரச செல்வாக்கோடும் அதே போன்று மிகச்சிறந்த குறிப்பாக சொல்லப்போனா சீரீன், முகமது பின் சீரீன், தாபி ரஹிமஹுல்லா இவருடைய தந்தை சீரீன் போன்றவர்களோடு இவருக்கு சகவாசம் கிடைத்தது. அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா அந்த நல்ல ஒரு சூழல் அவருக்கு மார்க்கத்தை படிப்பதற்கும் நல்ல இஸ்லாமிய அந்த சூழல்ல வளருவதற்கான சந்தர்ப்பமும் அவருக்கு கிடைக்குது. இவர் அப்படியே வளர்ந்து காலப்போக்கில முஆவியா ரதியல்லாஹுனுடைய காலத்தில அரச அதாவது பாதுகாப்பு படையில மிக முக்கியமான பதவியை வகிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு இடத்தை இந்த நுசைர் ரஹிமஹுல்லா அவர்கள் பெறார். இது அவருடைய மூசா பின் நுசைர், இவருக்கு மகன் தான், இவருக்கு மகனா பிறந்தவர் தான் மூசா பின் நுசைர் ரஹிமஹுல்லா. இது மாத்திரமல்ல இந்த மூசா பின் நுசைருடைய தாயாரை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா அப்படின்னா நுசைர் ரஹிமஹுல்லா அவருடைய மனைவி எடுத்து பாப்பீங்கன்னு சொன்னா இவ வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு யுத்தத்துல அதாவது ஹாலித் பின் வலீத் ரஹிமஹுல்லா தலைமையில் நடைபெற்ற மிக முக்கிய அந்த யுத்தத்துடைய பெயர் மறந்து போயிட்டது. அந்த யுத்தத்துல ஒரு முஸ்லிம் படை வீரனை ஒரு எதிரி தாக்குகின்ற சமயத்தில் இவ காண்ற அந்த காட்சியை, உடனே பக்கத்தில் இருந்த தன்னிடம் இருந்த ஒரு ஆயுதத்தால அந்த எதிரியை தாக்கி அந்த முஸ்லிம் அந்த படை வீரனை இவர் காப்பாத்துகிறார். அப்ப இப்படிப்பட்ட வீரத்தாய் தந்தைக்கு பிறந்தவர் தான் இந்த மூசா பின் நுசைர் ரஹிமஹுல்லா என்று சொல்லக்கூடிய ஒரு தாபியாகும். இவர் சில செய்திகளையும் சஹாபாக்கள் அறிவிச்சிருக்கிறாரு. இந்த மூசா பின் நுசைர் ரஹிமஹுல்லா தான் வட ஆப்பிரிக்காவுக்கான வாலியாக நியமிக்கப்படுறாங்க. யாருடைய காலத்துல, வலிது பின் அப்துல் மலிக் என்ற உமையா ஹலீஃபா ரஹிமஹுல்லா இவருடைய காலத்துல நியமிக்கப்படுறாங்க. அப்ப இந்த மூசா பின் நுசைர் ரஹிமஹுல்லா அவர்கள் ஹலீஃபா கிட்ட இப்ப வடஆப்பிரிக்கா முழுக்க கைப்பற்றப்பட்டு இஸ்லாமிய கொடி அங்கே மேலோங்கிய பின்னர் இவர் ஹலீஃபா கிட்ட அனுமதி கேட்கிறார். வலீத் பின் அப்துல் மலிக் கிட்ட, நான் வந்து இந்த ஸ்பெயினை நோக்கி அதாவது வடக்கு பக்கமா அதாவது வட பகுதியில் இருக்கக்கூடிய இந்த ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய இந்த ஸ்பெயின் அந்தலுசை நோக்கி நான் படையெடுக்க போகிறேன் என்று சொல்லி இந்த செய்தியை சொல்றார். அப்ப எனவே ஹலீஃபா என்ன செய்யறாருன்னு சொன்னா இந்த படையை பாருங்க, இஸ்லாமிய கலாபத்தில் உள்ள ஹலீஃபாக்கள் எப்படி அவங்க ஒரு எந்த அளவுக்கு நிர்வாக திறமையோடு இருந்திருக்கிறாங்க. ஒரு படத்தளபதி ஒரு படை நகர்வை செய்கின்ற போது ஒரு ஹலீஃபாட்ட அனுமதி கேட்டு அந்த அனுமதியின் பின்னர் தான் அந்த இதை மேற்கொள்றாருன்னு சொன்னா, அந்த காலத்துல ஹலீஃபா எங்க இருந்தாரு? டமஸ்கஸ்ல இருந்தார், சிரியால. அப்ப மூசா பின் ஹுசைன் எங்க இருக்கிறாரு? அவர் இருக்கிற எத்தனை கிலோமீட்டர், அதாவது எகிப்தெல்லாம் தாண்டி அல்ஜீரியாவை தாண்டி டூனிஸை தாண்டி மொரோக்கோல இருக்கிறார். அப்ப அங்கிருந்துதான் என்ன செய்யறாரு, அந்த ஒரு நிர்வாக ரீதியான கட்டமைப்பும் ஹலீஃபா கிட்ட அனுமதி கேட்டு செல்லக்கூடிய அந்த அமைப்பும் அதான் முஸ்லிம்களுடைய வெற்றிக்கு மிகச்சிறந்த ஒரு காரணமாக இருந்ததுன்றத பாக்குறோம். அந்த ஒற்றுமையும் அந்த கூட்டு செயற்பாடும் வந்து முஸ்லிம்களுடைய வெற்றிக்கு மிக முக்கியமான பங்களிப்பு செலுத்தியதுல ஒன்றுன்னு சொல்லலாம். அப்ப எனவே ஹலீஃபா கிட்ட இவர் அனுமதி கேட்ட உடனே, வாலி அனுமதி கேட்ட உடனே, வலித் பின் அப்துல் மலிக் சொல்றாரு, போற இடம் கடலை தாண்டி போகக்கூடிய ஒரு பகுதி. கடல், ஏன்னா முஸ்லிம்களுக்கு இது முதல், அதாவது கடல் பயணம், அதாவது ஒரு சில இந்த குபுருஸ் என்று சொல்லக்கூடிய, அதாவது என்ன சொல்லுவாங்க அதுக்கு, குபுருஸ் என்ற ஒரு தீவு, அதை கைப்பற்றியது. அப்படி இப்படி ஒரு சில படை நகர்வுகளை தான் கடல் ரீதியா செஞ்சிருக்காங்க. அப்ப இது வந்து முதலாவது அனுபவம். எனவே நீங்க என்ன செய்யக்கூடாது, ஒரே அடியாக நீங்க போர் தொடுக்க கூடாது. ஒரு ஒற்றர் படைய, அந்த ஸ்பெயினை பத்தி ஒரு தகவலை சேர்க்கறதுக்காக நீங்க ஒரு படையை அங்க அனுப்பணும் என்று சொல்லி ஹலீஃபா வலித் பின் அப்துல் மலிக் இந்த மூசா பின் உசை ரஹிமுல்லா அவருக்கு வந்து என்ன செய்யறாரு, தகவல் அனுப்புறாரு.